ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 7, பூரணத்தின் ஞானம், பதம் 28. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஏசாம் து ஹந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணியகர்மணாம் தே த்வந்தமோஹ நிர்முக்தம் பஜதே மாம் த்ருடாவ்ரதம். ஏசாம் து ஹந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணியகர்மணாம் தே த்வந்தமோஹ நிர்முக்தம் பஜதே மாம் த்ருடாவ்ரதம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ருவாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, அவர்கள் மயக்கத்தின் இருமைகளிலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ளார்களோ, அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவார். ஓம் அஜானதமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயம் சக்ஷுரன்மிலீதம் வேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின்இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரசாரிணிம் நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத தேச தாரணம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இந்த பதத்தில் பகவான் யார் வந்து பகவத் பக்தியில் கிருஷ்ண பக்தியில் திடமாக பயிற்சி செய்வார்கள் அப்படிங்கிறதை பற்றி பகவான் 7.28 கூறுகின்றார். யார் வந்து திடமான பக்தி பாதையை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா, யார் ஒருவர்கள் வந்து முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ, அதுக்கப்புறம் வந்து யாருடைய பாவங்கள் முழுமையாக எரிக்கப்பட்டு விட்டதோ, யார் வந்து இருமையில் என்பதை இருமை என்ற மயக்கத்தில் இருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் வந்து பகவத் பக்தியை கிருஷ்ண பக்தியை திடகார்த்தமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை பகவான் சொல்கின்றார். ஏ சாம் து அந்தகதம் பாபம் ஜனநாம் புண்ணிய கர்மணாம் அப்படின்னு பகவான் வந்து சொல்கின்றார். சாதாரணமாக லோகத்தில் போயிட்டு சில பேர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்மளே எங்கன்னா வந்து கோயிலுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சில மனிதர்கள் பார்த்துட்டு, ஐயா நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, எங்கள் கோயிலுக்காக போகிறீங்க, நானும் வரேனே அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவார்கள். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா சில பேரை வந்து நம்ம போய் சொல்கிறோம், ஐயா வாங்கலை கோயிலுக்கு போகலாம், இல்லைனா இங்கே பகவத்கீதை பிரச்சாரம் நடக்கிறது, இல்லைனா இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் பகவத்கீதை சொல்லி கொடுக்குறாங்க, வாங்க நம்ம போய் கேட்கலாம், இல்லைனா வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா அவர்கள் நம்ம கூப்பிடும் பொழுது மட்டும்தான் வருவார்கள். நம்ம கூப்பிடணும், அவர்களாக வரமாட்டார்கள். இருந்தாலும் நம்ம கூப்பிடும் பொழுது அவர் வருவார்கள். இது வந்து இரண்டாவது தரமான மனிதர்கள். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமான மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வலுக்கட்டாயமாக வாங்க சார் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, கோயிலுக்காவது என்ன போங்க சார், என்ன டைம் இல்லை சார், நேரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவார்கள். சில பேர் வாங்க இந்த மாதிரி பகவத்கீதை வந்து பிரச்சாரம் நடக்குது வாங்க அப்படின்னா, அட போங்க சார் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவார்கள். முதல் பார்த்த முதல்ல உள்ள மனிதர் நம்ம கோயிலுக்கு போக போகிறத பார்த்துட்டு நம்ம கூப்பிடவே இல்லை, இருந்தாலும் அவரே என்ன பண்ணார், நான் வரேன் அப்படின்னு சொன்னார். இரண்டாவது மனிதர் என்ன பண்ணார், நம்ம கூப்பிடும் பொழுது வந்தார். மூணாவது மனிதர் என்ன பண்ணார், நம்ம கூப்பிட்டாலும் வரல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல பார்த்த மனிதர் நம்ம கூப்பிடாமையே யார் ஒருத்தர் வந்தாரோ அவர் அதிகப்படியான புண்ணிய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று அர்த்தம். போன பிறவியிலேயோ இந்த பிறவியிலேயோ அவர் அதிகப்படியான புண்ணிய செயல்களை செய்திருக்கிறார் என்று அர்த்தம். அடுத்தது இரண்டாவது கட்டமான மனிதர்கள் நம்ம எப்போ கூப்பிட்டதுக்கப்புறம் வந்தாரோ அவர் வந்து புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு இருக்கார். முதல்ல உள்ளவர் அதிகப்படியான புண்ணியம், இரண்டாவது மனிதர் வந்து புண்ணியத்தை செய்திருக்கின்றார், அடுத்த கட்டம் மூணாவது மனிதன் யாரை ஒருத்தரை வந்து வற்புறுத்தி நம்ம கூப்பிட்டா கூட அவர் வருவதற்கு நேரமில்லை என்று சொல்கின்றாரோ, விருப்பமில்லை என்று சொல்கின்றாரோ, அவர் அதிகப்படியான பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். யாரெல்லாம் வந்து பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கிருஷ்ண பக்தி, பகவானுடைய நாமத்தை சொல்வதோ, பகவத் பக்தியை கேட்பதோ, இந்த மாதிரி பகவத்கீதை போன்ற பிரச்சாரத்தை கேட்பதோ, இல்லை பகவானுடைய விஷ்ணு கோயிலுக்கு செல்வதோ மிகவும் துர்லபம். ஏன் துர்லபம் அப்படின்னா, பகவான் சொல்கின்றார், ஏசாம் துகந்தகதம் பாபம் ஜனனாம் புண்ணியகர்மனாம். பாவ மூட்டைகளை அதிகமாக சுமந்திருக்கிறார் என்று பொருள். பொதுவாக நம்ம பக்தியை யாருனா வந்து வரமாட்டேன்னு சொன்னாங்கனாலே இந்த மாதிரி வந்து அதிகமாதிரியான பாவ மூட்டைகளை வைத்திருக்கிறார்கள் என்று தான் பொருள். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நாஸ்திகவாதிகள் அதிகப்படியான பாவ மூட்டைகளை சுமந்திருப்பார்கள். எந்த அளவுக்கு பாவ மூட்டைகளை சுமந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து எதிர்ப்பார்கள். இப்போ ஒரு மனிதன் வந்து அதிகப்படியான பாவத்தை செய்திருக்கிறான் அப்படின்னா அவன் அதிகப்படியான அதிகமாக வந்து எதிர்ப்பான். கோயிலுக்கு வாங்க அப்படின்னா வந்து அப்படி எப்படி பாம்பு சுன்னு அப்படி சீருமோ அதுபோல் சீருவான். எவன் ஒருவன் பாவத்தை அதிகமாக வந்து செய்திருக்கிறான். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா, பகவான் இந்த பதத்தில் சொல்கிறது போல் நம்ம வந்து புண்ணிய ஆத்மாக்களாக இருக்க வேண்டும். நம்ம எப்போ வந்து இந்த யாரெல்லாம் பகவத்கீதை படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ, பகவான் விஷ்ணுவிடன் கோயிலுக்கு செல்கின்றாரோ, இல்லை பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, யாரெல்லாம் பகவானுடைய நாமத்தை ஒரு முறையாவது சொல்கிறார்களோ அவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை. ஏன் அப்படின்னா புண்ணிய ஆத்மாக்கள் இந்த பதத்தில் பகவான் கூறுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பக்தி பாதை அப்படிங்கிறது வந்து மிகவும் மங்களகரமான பாதை, ஆனந்தமயமான பாதை. சுசுகம் கர்த்தம் அவ்வியம் வந்து ரொம்பவும் அருமையாக ஆனந்தமாக செய்யக்கூடிய பாதை வந்து பக்தி பாதை. பிரம்மதேவர் ரிஷபதேவர் சொல்கின்றார், பிரம்ம சௌக்கியம் அனந்தம். இந்த பிரம்ம சௌக்கியம் ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவும் அருமையான பாதை. அப்படி அருமையான பாதைக்கு வரணும் அப்படின்னா புண்ணிய ஆத்மாக்களை மட்டும்தான் வர முடியும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் 1 லட்சரூபா, நம்ம பாக்கெட்டில் வந்து பணம் 1 லட்சரூபா இருந்தால் தான் அந்த பொருளை வாங்க முடியும். அதுபோல் பக்தி பாதை அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாதை. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாதையாக இருப்பதால் நம்ம வந்து புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பக்தி பாதையில் இணைய முடியும். இல்லை என்றால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அதே அதிகப்படியான பாவ மூட்டைகளை சுமந்திருந்தோம் அப்படின்னா நம்ம பக்தி பாதையில் வருவதற்கு அந்த பாவ மூட்டைகள் விடாது. ஏன் அப்படின்னா, நான் வந்து பாவம் செய்திருந்தால் வந்து நம்ம தண்டனை அனுபவிக்க தான் முடியும் ஒழுந்து நம்ம வந்து சுகம் அடைய முடியவே முடியாது. அதனால் இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னா, வந்து எங்கே போனால் நம்ம வந்து துன்பம் அடைவோமோ, எங்கே சென்றால் நமக்கு தண்டனை கிடைக்குமோ, அந்த மாதிரி இடத்துக்கு தான் இழுத்து செல்லும் இந்த பாவ மூட்டைகள், இயற்கை இழுத்து செல்லும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து ஒரு இளவரசியை திருமணம் செய்யணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட நம்ம வந்து குணநலங்கள்லாம் இருக்கணும், பணபலமெல்லாம் இருக்கணும். அந்த இளவரசியை திருமணம் செய்வதற்கு தகுதிகள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து திருமணம் செய்து கொள்ள முடியும். நம்ம வந்து காக்கா மாதிரி இருந்தோம், இல்லை வந்து இளவரசியை திருமணம் செய்து கொள்வதற்கு எந்த விதமான தகுதியே இல்லை, ஆனால் வந்து நான் வந்து இளவரசியை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னா முடியுமா? கண்டிப்பாக வந்து முடியவே முடியாது. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா, பக்தி பாதை மிகவும் ஆனந்தமான பாதை. அந்த ஆனந்தமயமான பாதையில் வருவதற்கு ஏசாம் துவந்தகதம் பாபம், புண்ணிய ஆத்மாக்களாக இருக்க வேண்டும் என்பதை பகவான் சொல்லுகின்றார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, எல்லாரும் இன்னைக்கு நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் வந்து 31ஆம் தேதி வந்துருச்சு டிசம்பர் அப்படின்னா எல்லாரும் கொண்டாடுவார்கள். அப்படி கொண்டாடும் பொழுது நல்ல மனிதர்கள் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தால் என்ன பண்ணுவார்கள், எப்படி கும்பிடுவார், எப்படி வந்து கொண்டாடுவார்கள் அப்படின்னா, அவர்கள் கோயிலுக்கு செல்வார்கள். புண்ணிய ஆத்மாக்கள் என்ன பண்ணுவார்கள், பகவான் கிருஷ்ணருடைய கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வார்கள், இந்த வருடம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வார்கள். அதே பாப மூட்டைகளை வைத்திருக்கிறவர் எங்கே செல்வார்கள், சாதாரணமாக அவர்கள் எங்கே மது அருந்து விட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்கள், பைக்கில் வந்து ஓடி போய் ஓடிக்கொண்டே சுற்றி கொண்டே இருப்பார்கள். சுற்றி கொண்டே வந்து மரணம் அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பப்பெல்லாம் இந்த பாப மூட்டையை சுமந்து செல்கிறோமோ அப்போ இந்த பக்தி பாதையில் கையில் விடவே விடாது. அதனால தான் பகவான் சொல்கின்றார், ஏசாம் து அந்தகதம் பாபம் ஜனனாம் புண்ணிய கர்மணம். இதற்கு முடிவு என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பக்தி செய்கிறார்களோ அவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் என்று கருதப்படுகிறது. அப்போது ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், ஏங்க நாங்கள்லாம் புண்ணிய ஆத்மாக்கள் இல்லைங்க, நாங்கள் பாவப்பட்ட ஆத்மாக்கள், நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம் வாழ்க்கையில், அப்போ நாங்கள் பக்தி பாதையை பயிற்சி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால், பக்தி பாதையை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தகுதிகளும் கிடையாது. நம்ம வந்து புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தால் மட்டும்தான் பக்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இருந்தாலும் பகவான் ஏன் சொல்கின்றார் அப்படின்னா, நம்ம வந்து புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தோம் அப்படின்னா பக்தி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும், வழிவகுக்கும் ஏதுவாக இருக்கும். நம்ம வந்து பயங்கரமான பாவமூட்டைகளை செய்திருந்தாலும் ஒரு மனிதன் பக்தி பாதையை தொடங்கலாம், அதில் எந்த விதமான வந்து சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் நம்ம புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தோம் அப்படின்னா அப்படியே பட்டுன வந்து பிடித்து கொள்வோம், பட்டுன்னு பிடித்து கொள்வோம், வேகமாகவும் பக்தி பாதையில் முன்னேறுவோம். அப்போ ஒரு மனிதன் வந்து அதிகப்படியான வந்து பாவமூட்டை செய்திருக்கிறான், இப்போ அவன் என்ன செய்வது அப்படின்னு கேட்டால், ரிஷபதேவர் சொல்கின்றார், மகாத்மாக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மகாத்மாக்களுக்கு நம்ம வந்து சேவை செய்ய வேண்டும். மகத் சேவம் துவாரம் ஆகூர் விமுக்த. அப்படி மகாத்மாக்களுக்கு சேவை செய்யும் பொழுது அப்போ எங்கே கதவை திறக்கப்படுகிறது அப்படின்னா, வைகுண்டலோகம், வைகுண்டத்திற்கு நம்ம கதவை வந்து திறக்கிறது. நம்ம எப்போ மகாத்மாக்களுக்கு சேவை செய்கிறோமோ, அதே வந்து துராத்மாக்களுக்கு, எவன் ஒருவன் பெண்கள் பின்னாலேயும், எவன் ஒருவன் காமத்துக்கு பின்னாலேயும் அலைகின்றானோ, எவன் ஒருவன் பௌதிக சுகங்களுக்கு பின்னால் அலைகின்றானோ, அவனுக்கு எங்கே கதவு திறக்கப்படுகின்றது என்றால், நரகப்பட்டணத்தில் கதவு திறக்கப்படுகிறது. அதனால் வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மகாத்மாக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்படி மகாத்மாக்களுக்கு சேவை செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு பகவத் பக்தியில் நாம் முன்னேற முடியும். பகவத் பக்தியில் படிப்படியாக நம்ம வந்து முன்னேற முடியும். மகாத்மா அப்படின்னா யார் அப்படின்னா, ரிஷபதேவர் சொல்கின்றார், யார் ஒருவர் சமநோக்கு நிலையில் இருக்கிறாரோ. நம்ம நேற்று பார்த்தது போல் துவந்த மோகேன பாரதா, எவன் ஒருவன் வந்து இருமை அப்படிங்கிற மயக்கத்தில் இருந்து விடுபட்டு இருக்கிறானோ, விருப்பம் வெறுப்பு இதிலிருந்து விடுபட்டு இருக்கிறானோ, அவனே மகாத்மா, சமமான நிலைமை உடையவன் என்று பொருள். அதுக்கப்புறம் வந்து எவன் ஒருத்தன் வந்து எந்த விதமான வேறுபாடுகளும் பார்ப்பதில்லையோ அவனே மகாத்மா, அவரே மகாத்மா. வந்து சில பேர் வந்து இவன் வந்து எனக்கு பிடித்தவன், இவன் எனக்கு பிடிக்காதவன், அந்த மாதிரி எந்த விதமான வேறுபாடுகளையும் இந்த மகாத்மா பார்ப்பதில்லை. எதிரி வந்தாலும் சரி, இந்த துரியோதன் துரோணாச்சாரியர் பார்த்தீங்க அப்படின்னா, திருஷ்டதிம்னன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்தான். அவன் எதுக்காண்டி வந்தான் அப்படின்னா, துரோணாச்சாரியரிடம் வந்து வில்லம்புகள்லாம் கற்றுக்கிட்டு அவரை கொல்றதுக்கே வந்தான். அதுபோல் மகாத்மா எந்த விதமான வேறுபாடும் பார்ப்பதில்லை. ஒருவன் பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்கவில்லை என்றாலும் சரி, அவனுக்கு நல்ல உபதேசத்தை வந்து மகாத்மா என்பவர் கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் சாந்தமாக இருப்பார். மகாத்மாவுக்கு என்ன ஒரு முக்கியமான லட்சணம் அப்படின்னா, எப்பவும் சாந்தமாகவே இருப்பார், அமைதியாகவே இருப்பார். அமைதியே இல்லை, நம்மளை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மாதிரி சண்டை சச்சரவு ஓடிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா, அவர் எப்படி மகாத்மான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எப்படி போக முடியும்? அவரே துன்பத்தில் இருக்கார், அவர்கிட்ட போக முடியுமா? இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், மருத்துவர் இருக்கார், அவரே வியாதிப்பட்டு இருக்கார், அவர்கிட்ட யாருனா போவாங்களா குணப்படுத்துவதற்கு? அவர்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா, மகாத்மா என்பவர் சாந்தமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். அப்போ அப்படி இருக்கிறவர்கிட்ட மட்டும்தான் நம்ம அமைதியை தேடி போக முடியும். அதனால் வந்து மகாத்மா என்பவர் அப்படி இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து கிருஷ்ண பக்தியை செய்து கொண்டு இருப்பார். மகாத்மா அப்படின்னா மரத்துக்கடியில் உட்காந்து கஞ்சா குடிச்சிட்டு வந்து சஃப்ரான் கலரு காவி உடைய அணிஞ்சிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு ஒரு கஞ்சாவை குடிச்சிட்டு மரத்துக்கடியில் உட்காந்தா அவர் மகாத்மா என்பது கிடையாது. கிருஷ்ண பக்தி 24 மணி நேரமும் சததம் கீர்த்தயந்தோ மா வெதந்தஷ்டு திருடாவர்த்தக பகவான் சொல்கின்றாராம். எப்படி வந்து கிருஷ்ண பக்தியில் அவர் ஈடுபட்டிருக்க வேண்டும், அவரையே வந்து மகாத்மா என்று கூறுகிறோம். அதுக்கப்புறம் அவருக்கு கோபங்கள் என்பது வரக்கூடாது. கோபங்கள் வருவது எல்லாமே வந்து சாதாரண மனிதர்களுக்கு தான் கோபம் வரும், மகாத்மாக்களுக்கு கோபம் வராது. அப்போ என்னங்க, சிவபெருமானும் கோபப்படுறார், பிரம்மதேவரும் கோபப்பட்டார், ஹனுமானும் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து லங்காவில் இருக்கும் பொழுது வந்து கோபப்பட்டார், கோபப்பட்டு வந்து ராவனுடைய அரண்மனையே வந்து எரித்து விட்டார், நீங்கள் எப்படி மகாத்மா அப்படின்னா கோபப்பட மாட்டார்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அவருக்காண்டி அவர் கோபப்பட மாட்டார். ஹனுமான் இப்போ எதுக்கு கோபப்பட்டார் அப்படின்னா, ராவணன் வந்து சீதாவை கடத்தி கொண்டு சென்று விட்டான், அதனால தான் கோபப்பட்டார். ஒழிஞ்சு அவருக்காண்டி அவரோட சொந்த நலனுக்காண்டி எந்த விதமான கோபமும் படவில்லை. அதுபோல் மகாத்மா அவருக்காண்டி என்றைக்குமே கோபப்பட மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அடுத்தவர்களுடைய நன்மைக்காண்டி மட்டும்தான் அவர் வேலை செய்வார். எப்போவுமே வந்து அடுத்தவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு தான் வந்து சாதுக்கள் என்றைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இது நல்ல விஷயம், அது கெட்ட விஷயம், இது நல்லது அது கெட்டது, அதுபோல் வந்து அவர் எந்த விதமான கெட்ட விஷயத்துலையும் அவர் ஈடுபட மாட்டார். அவரே மகாத்மா. எங்கன்னா வந்து இப்போ இன்றைக்கி கலியுகத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் நிறைய காவி உடை அணிந்து கொண்டு பெண்கள் பின்னால் சுற்றுகிறார்கள், அப்புறம் வந்து போலீஸில் போய் மாட்டி ஜெயிலில் போகிறார்கள், அந்த மாதிரி இருக்கிறவர்கள் மகாத்மா என்பது கிடையவே கிடையாது. அதுபோல் இப்படி இருக்கிற மகாத்மாக்கிட்ட நம்ம போயிட்டு மகத் சேவம் துவாரம் ஆகூர் விமுக்த செய்யும் பொழுது, நம்ம இந்த மாதிரி மகாத்மாக்களுக்கு சேவை செய்யும் பொழுது, அப்போ இந்த வைகுண்ட லோகம் கதவு எங்கே துறக்கிறது அப்படின்னா வைகுண்ட லோகத்தில் துறக்கிறது. அப்போ ஒருத்தர் கேள்விகளை கேட்கலாம், பகவானிடம் பக்தி செய்வதை விட மகாத்மாக்களுக்கு சேவை செய்வது மிகவும் துர்லபம். நம்ம பகவான்கிட்ட போய் கூட பக்தி செஞ்சிடலாம், சேவை செஞ்சிடலாம், ஆனால் வந்து மகாத்மாக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் அது வந்து கிடைப்பது மிகவும் துர்லபம். பகவானுக்கு சேவை செய்வதை காட்டிலும் மகாத்மாக்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கு, சில பிரபுபாதரை போன்ற தூய பக்தர்களுக்கு சேவை செய்வது மிகவும் கடினம். பகவானுக்கு பக்தி செய்கிறதே வந்து ஏசாம் து அந்தகதம் பாபம் ஜனனாம் புண்ணிய கர்மனா, நீ புண்ணிய ஆத்மாவாக இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு சேவை செய்ய முடியுங்கிறாரு. பகவானை காட்டிலும் பகவத் பக்தர்களுக்கு சேவை செய்வது மிகவும் கடினம் அப்படின்னா மிகவும் வந்து புண்ணிய ஆத்மாக்களாக இருக்க வேண்டும்லவா? நானே பாவப்பட்ட ஆத்மா, நான் எப்படி பகவத் மகாத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம். அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, பகவான் வந்து எல்லோருக்குமே வந்து மகாத்மாக்களுக்கு சேவை செய்யும்படி ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு நாளில் வந்து ஏற்பாடு செய்கிறார். ஏதோ ஒரு தருணத்தில் எங்கேயாச்சும் ஒரு மகாத்மாவை அனுப்பி நம்ம வந்து சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றார். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நழுவ விட்டு விடாமல் எப்பப்பெல்லாம் வந்து மகாத்மாக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ உடனே செய்ய வேண்டும். எப்பப்பெல்லாம் வந்து பகவத் பக்தி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போ திடகார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பகவான் இந்த பதத்தில் சொல்கின்றார், ஏசாம் துவந்தகதம் பாபம், யாரெல்லாம் வந்து புண்ணிய ஆத்மாக்களாக முற்பிறவியிலையும் இந்த பிறவியிலையும் யாரோட பாவங்கள் முற்றிலுமாக எரிக்கப்பட்டு விட்டதோ, யாரெல்லாம் வந்து இருமைகள் மயக்கத்திலிருந்து, விருப்பம் வெறுப்பு அப்படிங்கிற மயக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் என்னோட பக்தியில் எனது சேவையில் திடகார்த்தமாக செய்ய முடியும் அப்படின்னு பகவான் சொல்கின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.